இலங்கையின் மூத்த எழுத்தாளர், இலக்கியவாதி, சிறந்த மொழிபெயர்ப்பாளர், படைப்பிலக்கியத்திலே செம்மைப்படுத்தும் மரபை உருவாக்கியவர், நீண்ட காலமாக சுமார் 68 வருட காலமாக எழுத்தூழியத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்ட எஸ் பொன்னுத்துறை அவர்கள் சிட்னியில் மறைந்த செய்தி அறிந்து இலக்கிய உலகம் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எஸ் பொன்னுத்துறை அவர்கள் இலங்கையிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தமிழ்நாட்டிலும் தன்னுடைய வாழ்க்கையை படர விட்டிருந்தவர். அவர் எங்கு சென்றாலும் எங்கு வாழ்ந்தாலும் அந்த சூழலை தன்னுடைய இலக்கிய நோக்கை நோக்கி பயன்படுத்திக் கொள்வதை அவருடைய எழுத்துகளிலிருந்தும் அவருடைய உரையாடல்களிலிருந்தும் நம்மால் அறியக்கூடியதாக இருந்தது. ஆஸ்திரேலியா நேயர்கள் மத்தியில் இந்த இரங்கல் நிகழ்வு நடைபெறுகின்றபடியினால் ஆஸ்திரேலியாவில் அவர் மேற்கொண்ட சில பணிகளை இங்கு தெரிவிப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு 88 ஆண்டு இறுதியில் வந்ததாகத்தான் நான் அறிவேன். அப்பொழுது அவர் வந்த பொழுது அவருக்கு ஒரு வெறுமை தென்பட்டது. ஏனென்றால் அவர் இலங்கையிலே இலக்கியவாதிகளுடன் வாழ்ந்தவர், பின்னர் நைஜீரியாவுக்கு சென்று அங்கே ஆப்பிரிக்க இலக்கியங்களை ஆழ்ந்து கற்றுவிட்டு தமிழ்நாட்டுக்கு சென்று அதன் பின்னர் அவருடைய அருமை புதல்வன், மூத்த புதல்வன் டாக்டர் அனுராவுடைய அழைப்பிலே சிட்னிக்கு வருகை தந்தார். காலப்பகுதியிலே அவர் அறிமுகமான எழுத்தாளர்கள் விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள்தான். சிட்னியில் மூத்த எழுத்தாளர் மாத்தளை சோமுவும், மெல்பர்னில் நானும் தான் அவரை ஆரம்ப காலத்திலே சந்தித்தோம். அத்துடன் பத்திரிகையாளர் சுந்தரதாஸ். அவர் படிப்படியாக எங்கு சென்றாலும் ஏர்னஸ்ட் செகுவேரா சொல்வது போல் தனது காலடி பட்ட இடமெல்லாம் தனக்கு சொந்தம் என்று ஏர்னஸ்ட் செகுவேரா சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறார். அதன் அர்த்தம் நில ஆக்கிரமிப்பு அல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த சர்வதேச சகோதர தத்துவத்தை உணர்த்தும் விதமாக அவர் எந்த ஒரு இடத்தையும், அவர் எங்கே வாழ நேரிட்டாலும் தனக்கு ஏற்ற விதமாக அந்த இலக்கிய உணர்வோடு எழுத்தாளர்களுடன் உறவாடுகின்ற, முரண்படுகின்ற, சண்டை பிடிக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளியாகவே எங்களுக்கு தென்பட்டு வந்தவர். அவரிடம் நாங்கள் கற்றுக்கொண்ட பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, செம்மைப்படுத்தல், அதாவது படைப்பிலக்கியத்திலே செம்மைப்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தி வந்தவர். அவர் தன்னுடைய படைப்புகளை கூட ஒரு முறை அல்ல, பலமுறை திருத்தி திருத்தி எழுதிவிட்டுத்தான் அச்சுக்கு கொடுப்பார். அதே சமயத்தில் இலங்கையின் மூத்த எழுத்தாளர்களான டேனியல், டொமினிக் ஜீவா மட்டுமல்ல, வெளிநாடுகளில் குறிப்பாக ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகளில், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில எழுத்தாளருடைய படைப்புகளை கூட அவர் மிக அழகாக செம்மைப்படுத்தி மிகச்சிறந்த எடிட்டர். ஏனெனில் இதனை குறிப்பிடுகின்றேன் என்றால் மேல்நாட்டு இலக்கியங்களிலே பதிப்பகங்களிலே நிச்சயமாக ஒரு எடிட்டர் இருப்பார், அவர் எழுத்தாளர் அல்ல. பெரும்பாலான புகழ்பெற்ற எழுத்தாளருடைய படைப்புகள் எல்லாம் அந்த பதிப்பகங்கள் அந்த எடிட்டரிடம் கொடுத்து செம்மைப்படுத்திய பின்னர் தான் அச்சு அனுப்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை எஸ்போ அவர்கள் தொடர்ச்சியாக எங்கள் மத்தியிலே வளர்த்து வந்திருக்கின்ற என்பது ஒரு முக்கியமான விடயம். மற்றது, அவருடைய பரீட்சார்த்தமான செயற்பாடுகள், இலக்கியத்திலே அவர் பரீட்சார்த்தமான முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தவர். ஆரம்ப காலத்திலே அவர் ரசிகமணி கனகசேந்திநாதன், வள்ளிநாயகி அதாவது குரமகள், சு வேலுப்பிள்ளை போன்றோடும் இணைந்து மத்தாப்பு என்ற ஒரு நாவலை இலங்கையிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதியிருக்கின்றார். அதாவது படைப்பாளிகள் இணைந்து எழுதுகின்ற ஒரு நாவல் முயற்சி. நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே அதுதான் முதலாவது முயற்சியாக இருக்கும். அதன் பின்னர் சாலை இளந்திரையன் பாலகிருஷ்ணன் போனோடு இணைந்து சதுரங்கம் என்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்கின்றார். இப்படி படைப்பிலக்கிய துறையிலே பல பரீட்சார்த்தமான பணிகளை மேற்கொண்டு வந்த அவர் தன்னுடைய படைப்புகளிலும் கூட அந்த சிறுகதை மிகவும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற தன்மை அவரிடம் இருந்தது. தன்னுடைய கதைகளுக்கு கூட சிறிய சொற்களைத்தான், ஒரு எழுத்தில் ரெண்டு எழுத்தில் கூட அவருடைய சில கதைகள் நாவல்களுக்கு தலைப்பு வந்திருக்கு. உதாரணமாக வி, தி, அவா, அப்படி சின்ன சின்ன எழுத்துகளிலேயே அவர் ஒவ்வொரு எழுத்துகளிலேயே அந்த படைப்புகளை உள்ளடக்கத்தை அதன் செறிவை, இந்த கடுகு சிறிது என்றாலும் காரம் பெறுது என்று சொல்வது, அது போன்று ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தால் அதுக்கு ஒன்றும் இல்லை, பெயர் இல்லை, கேள்விக்குறிதான். இலங்கையிலே அந்த புத்தக கட்டுப்பாடு அமலுக்கு வந்த காலத்திலே அவர் வெளியிட்ட புத்தகம். இப்படி அவர் படைப்பிலக்கியத்துறையில பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தவர். அது மாத்திரமின்றி எந்த ஒரு நிகழ்ச்சியையும், அது வாழ்வொலி நிகழ்ச்சியா இருக்கட்டும், மேடை நிகழ்ச்சியா இருக்கட்டும், அவர் பேச ஆரம்பிக்கின்ற தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எந்த விதமான தட்டு தடுமாற்றமின்றி மிகவும் சுவாரஸ்யமாக தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிவிட்டு போகின்ற ஒரு பண்பும் அவரிடம் இருந்தது. இவையெல்லாம் நாங்கள் அவரிடம் இருந்து தெரிந்து கொண்ட, கற்றுக்கொண்ட பல பாடங்கள். அவர் இலங்கையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவிலும் பல்வேறு முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருந்தவர். சிட்னியிலே அவர் உருவாக்கிய இலக்கிய பவர் என்ற அமைப்பு மிகவும் ஆரோக்கியமாக மிக சிறந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவில் வெளிவந்த மரபு என்ற சஞ்சிகைக்கும் அக்னி குஞ்சு என்ற சஞ்சிகைக்கும் பெயர் சூட்டியதே அவர்தான். அப்படி அதே போன்று தமிழ்நாட்டிலே யுகமாயினி என்ற சஞ்சிகையை சித்தன் என்பவர் நடத்தினார். அந்த சஞ்சிகைக்கும் அவர்தான் அந்த பெயரை சூட்டினார். பின்னர் மாயினி என்ற பெயரிலே அவர் இலங்கை அரசியல் பின்னணியை கொண்ட ஒரு வரலாற்று புதினத்தையும் எழுதியிருக்கின்றார். இப்படி அவருடைய ஆளுமை பண்பு இலக்கியத்தில், மேடை பேச்சில் மற்றும் சாதாரண கலந்துரையாடல்கள் எல்லாம் அவருடைய அந்த ஆளுமை பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனினும் அவரை சரியான முறையில் ஆஸ்திரேலியா எழுத்தாளர்களும் வாசகர்களும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பது எனக்கு மிகுந்த மனவரத்தை தருகின்ற ஒரு விடயம். நாங்கள் ஆஸ்திரேலியா தமிழக்கிய கலைச்சங்கத்தின் சார்பில் மெல்பர்னிலே நடத்திய எழுத்தாளாவிலே அவரை அழைத்து சிறுகதை இலக்கியத்தை பற்றியே பேச வைத்தோம். அதே போன்று அவர் ஆப்பிரிக்க இலக்கியங்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கின்றார். அந்த ஆப்பிரிக்க இலக்கியங்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு அனுபவ பகிர்வை, ஒரு ஒன்று கூடலை, ஒரு கலந்துரையாடலை அவரை கொண்டு நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் என்பது எங்களுடைய கடந்த கால சோகங்களில் ஒன்று. எனவே ஒரு ஆளுமைமிக்க ஒரு படைப்பாளியை இலக்கிய உலகம் இழந்திருக்கின்றது. அந்த துயரத்தை நாங்கள் இலக்கியவாதிகள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தினர், அவருடைய அன்பு மனைவி, அவருடைய பிள்ளைகள், மக்கள், மருமக்கள், பேர குழந்தைகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் அவருடைய அந்த பணிகளை, அவர் மேற்கொண்ட மொழிபெயர்ப்பு பணிகள், செம்மைப்படுத்தும் பணிகள் போன்றவற்றை இனிவரும் எழுத்தாளர்களும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் அனைவரும் அவருக்கு செய்கின்ற மிகச்சிறந்த அஞ்சலி என்று இச்சந்தர்ப்பத்தில் கருதுகின்றேன்.